நீங்கள் எஸ்பிஎஸ் தமிழோடு இணைந்துள்ளீர்கள். நம்ம தமிழ் படைப்பவர்
யசோதா பத்மநாதன்.
பாரதிதாசன் ஒரு இடத்துல கண்களும் ஒளியும் போல, கவின்மலர் வாசம் போல, பெண்களும் ஆண்கள் தாமும் பெருந்தமிழ் நாடு தன்னில் தன் கடல் நிகர்த்த அன்பால் சமானத்தர் ஆனார் என்ற பண்வந்து காதிற்பாய பருகு நாள் எந்த நாளோ என்று ஆதங்கப்பட்டு ஒரு பாட்டொன்று பாடியிருக்கிறார். அப்படி ஒரு பெரிய இடைவெளி ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில் இண்டு வரைக்கும் இருக்குது. ஆனால் இந்த தன்மை எங்களோட மூலத்தமிழ் வாழ்க்கை மரபில் இருக்கேல. தமிழருண்ட திராவிடருண்ட வாழ்வியல் சிந்தனை மரபில் காலத்துக்கு காலம் வட இந்திய ஆரியருண்ட மொழி பண்பாட்டு செல்வாக்கு, கிரேக்க ரோமருண்ட வணிக செல்வாக்கு எல்லாம் வந்ததால் அதை எல்லாத்தையும் காலத்துக்கு காலம் தமிழ் தன்னோட சேர்த்து புது மாற்றம் பெற்று புது பொலிவு பெற்று வந்ததால் இடையில் வந்து சேர்ந்த எல்லாம் சேர்ந்த ஒரு கலவை தான் இப்போ நாங்கள் இருக்கிற நிலைமை. நாங்கள் இப்போ தமிழர் என்று சொன்னாலும் நாங்கள் ஆரம்ப காலத்தில் இருந்தே பலவிதமான சமய பண்பாட்டு சிந்தனை கலப்பு கொண்ட ஆக்கள்தான். அது தவிர்க்க முடியாத காலத்தின் கோலம். என்றாலும் சுத்தமான உயர் தனித்தமிழ் மரபு என்றது எப்படியாக இருந்தது என்று பார்க்க தன்னடக்கத்தோடு நாங்கள் கொஞ்சம் பெருமைப்படலாம் போல இருக்குது. வரலாறு நாங்கள் சரியாக தெரிஞ்சு கொண்டா, நாங்கள் உண்மையில் ஆர் என்றதை புரிஞ்சு கொள்றதோடு எங்களுக்கு முன்னால் இருக்கிற பாதைக்கு நல்ல வெளிச்சமும் கிடைக்கும். எங்கிட்ட வேறு அறியறதுக்கு எங்களுக்கு முத முதலாக கிடைக்கிற இலக்கிய சான்று சங்க இலக்கியங்கள்தான். சங்க இலக்கியங்கள் தமிழ் வாழ்வு இழப்பாடு இருக்குது. அதில் காதல், போர், அறம், வாழ்க்கை முறை, இயற்கையை நேசித்த தன்மை எல்லாத்தையும் அறிய முடியுது. என்றாலும் அதுக்குள்ள சமஸ்கிருத சிந்தன கலப்புகளும் சேர்ந்துருக்கு. அதால் அவைகளுக்குள்ளே இருந்து எங்களோட ஆதித்தமிழ் வாழ்வியலை கண்டெடுக்கிறதும் தனித்தமிழ் சிந்தனை என்றது எப்படியா இருந்திருந்தது என்றதை அறியறதுமான முயற்சி தான் இது. இன்றைக்கு அவ்வை என்ற தமிழ் பெண்ணை பற்றி பார்க்க இருக்கிறோம். உங்களுக்கு கணக்கு பேருக்கு அவ்வையார் தெரிஞ்சிருக்கும். அவ்வையார் என்ற உடனே பழம் நீ அப்பா என்று பாடிக்கொண்டு திருநீறு பூசி கைத்தடியை பிடிச்சு கொண்டு நடந்து வார தமிழ் மூதாட்டி நினைவுக்கு வருவா. வேறு சிலருக்கு முருகனிட்ட சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு கேட்ட கதை நினைவுக்கு வரும். வேறு சிலருக்கு ஆத்தி சூடி கொன்றைவேந்தன் பாடிய அவ்வை நினைவுக்கு வருவா. இந்த பார்வை புலத்துக்குள்ளே சிக்காத ஒரு அவ்வையை பற்றி தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அவள் உங்களுக்கு தெரிஞ்ச சங்க காலத்து அவ்வை தான். ஆனால் அவள் உண்மையில் வயதானவை இல்லை. கம்பீரமான தமிழ் பொம்பளை அவள். அவள் ஆண் பெண் என்ற பேதங்களை தூக்கி எறிஞ்சவளா, ஆணுக்கண்டும் பெண்ணுக்கண்டும் பின்னாளில் விதிக்கப்பட்ட விதிமுறைகளை கடந்தவளா, தன்னம்பிக்கையோட தைரியமாக தான் நினைக்கிறத தன்ற தமிழ் புலமை வழியால் சொல்லுற சுதந்திரம் பெற்றவளா, ஒரு பெண் கலைஞியா, சங்க காலத்தில் தடம் பதிச்ச ஒரு பொம்பளையா இருந்திருக்கிறாள். அவள் ஒரு தமிழ் மூலத்தின் தாயா, தமிழ் சிந்தனை மரபின்ற பிரதிநிதியா, தைரியமாக தான் நினைச்சதை பாட்டாக பாடிட்டு போன பொம்பளையாக இருந்திருக்கிறாள். வயது பாகுபாடு, அந்தஸ்து பாகுபாடு, ஆண் பெண் கட்டுப்பாடுகள் எல்லாத்தையும் கடந்த ஒரு தனி ஆளுமை அவள். தன்னை தன் கெட்டித்தனம் என்ன என்றதை அறிஞ்ச தன்னம்பிக்கை உள்ள பெண் அவள். சுதந்திரத்தின் பாதையில் கம்பீரமாக நட போட்டாள். அறிவில் தமிழ் புலமையில் அவள் சளைச்சவை இல்லை. இத்தனைக்கும் அவள் ஒரு நாடோடி, தேச சஞ்சாரி. இதை நான் சொல்ல இல்லை, அவள் பாடின பாட்டுகளை பார்க்க அது தெரியுது. அதில் ஒரு பாட்டு அவள் அதிகமாக நெடுமானஞ்சி என்ற அரசன் இறந்த பிறகு பாடுற பாட்டு. இவள் அதிகமாக நெடுமானஞ்சி என்ற அரசன் சிநேகிதி என்றா உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஒரு விரலி, விரலி என்றா இடத்துக்கிடம் இசைக்கருவியலோட பாட்டு பாடி ஆடி கழிச்சு கொண்டு சந்தோஷமாக திரிகிற ஒரு கூட்டம், சுதந்திரமான ஆக்கள். அப்படிப்பட்டவையில் ஒருவை தான் இந்த அவ்வை. இவ அதிகமான சிநேகிதி என்றதால் அவர் சொல்கிறதுக்கெல்லாம் ஆமா போட்ட ஆளும் இல்லை. பெரிய ரோசக்காரி, கோபக்காரி, புலமக்காரி, காரியகாரி, மேலிடங்களுக்கு தூது போனவ என்று அவருக்கு பல முகங்கள். அதை பற்றி பிறகு ஒரு சந்தர்ப்பத்தில் பார்ப்போம். ஒரு அரசனுக்கும் நாடோடியாக இருந்த ஒரு பெண் புலவருக்கும் திறமையையும் அதிகாரத்தையும் புரிஞ்சு கொண்ட நட்பு ஒன்று தமிழ் மரபில் இருந்திருக்கு. பெண்ணுக்கும் அறிவுக்கும் உயரிய இடம் கொடுத்த ஒரு சமூகத்தில் தான் இதெல்லாம் சாத்தியப்படும் இல்லையா? ஒரு நாளுண்டு எல்லாருக்கும் வெறந்தானே சாகிற நாள். அப்படி ஒரு நாளில் அதிகமான போரில் செத்து போனார். இறப்பு என்றதும் ஒரு அன்பானவர்ன்ற இழப்பு என்றதும் எப்படியான ஒரு சோகம் என்றதை பற்றி நவீன இசை வடிவில் கவிஞர் யுகபாரதி பாட்டொன்று தந்திருக்கிறார்.
எழுவாய பூக்களையும் பார்க்கலையே ஆளால ஒஞ்சியிருப்பு கொத்துதையா அச்சருந்த ராட்டினம் போல சுத்துதையா கொல்லையில வாழையல கொட்டடியில் கோழி குஞ்சு அத்தனையும் மோகத்தை சொல்லுதையா
எங்கட மூதாத ஆதி தமிழிச்சியான அவ்வ அதியமான் செத்துட்டார்ன்றதை கேள்விப்பட்ட உடனே பாடின பாட்டொன்றுதான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருக்கிற பாட்டு. இது புறநானூறு என்ற இலக்கியத்தில் வார 235வது பாட்டு. அந்த பாட்டுன்ற பொருள் இதுதான். கொஞ்சம் கல் கிடைச்சா அதை முழுசாக எனக்கு குடிக்க தந்துடுவான். அது முடிஞ்ச பிறகு கணக்கு கல் கிடைக்குமெண்டா தேவையான அளவு எனக்கு தந்து நான் குடிச்சிட்டு பாட அதை கேட்டுக்கொண்டு அவனும் குடிப்பான். கொஞ்சம்தான் சாப்பாடு கிடைக்குமெண்டா அதை எல்லாருக்கும் பங்கிட்டு தானும் சாப்பிடுவான். கணக்கு சாப்பாடு கிடைச்சாலும் அப்படித்தான். ஆனால் எலும்பும் தசையுமா சாப்பாடு கிடைச்சா அதை எனக்கு தந்துடுவான். அம்பும் வேலும் பாயிற இடங்களிலே எல்லாம் எண்ணெய் ஒதுக்கி போட்டு தான் முன்னுக்கு நிற்பான். நாரத்தம்பூ நாடுற தண்ட கையால் புலால் நாட்டு மடிக்கிற என்ற தலையை கோதி விடுவான். இப்போ அவன் நெஞ்சில் வேல் பாஞ்சிருக்கு. உண்மையில் அது அவன் நெஞ்சில் பாயலை. அது அரிய இசத்திரம் கொண்ட பாணர் சாப்பிட்ற மண்டி என்று சொல்கிற சாப்பாட்டு கோப்பையை தொலைச்சு கொண்டு இறந்துண்டு வாழ்கிற எல்லாருண்ட கையலையும் தொலைச்சு கொண்டு பிறரை காப்பாற்றி வாழ்கிற பெருமக்கள் எல்லாருண்ட கண் பாவையலும் அழுதழுத மங்குற விதமாக அதையெல்லாம் ஊடுருவி அரிய சொற்களை தேய்ச்சி பெற்று பாடுற புலவர்கள்ன நாவில் போய் பாஞ்சிருக்கு. அப்படிப்பட்ட பெரியவனாக இருந்த எந்தை எந்தையண்டா எந்த தலைவன்ன்ட்டு பொருள். அப்படிப்பட்ட அந்த தலைவன் இப்போ எங்கே இருக்கிறானோ? அதால் இனி பாடுறவையும் இல்லை, பாடுறவைக்கு ஏதாவது ஒன்றை கொடுக்குறவையும் இல்லை. பனிக்காலத்தில் பூக்கிற பகன்றை பூ ஆறும் சூடாமல் தரையில் கிடக்கிற மாதிரி கொடுக்குறவை ஆறும் இல்லாமல் இனி சாக போகிற உயிர்கள் கணக்கவா பலவா இருக்க போதென்று பாடியிருக்கிறார். அந்த பாட்டு இதுதான்.
சிறிய கள் பெறினே எமக்கு ஈயும் மண்ணே, பெரிய கள் பெறினே யாம் பாட தான் மகிழ்ந்து உண்ணும் மண்ணே, சிறு சோற்றானும் நனி பல கலத்தன் மண்ணே, பெருஞ்சோற்றானும் நனி பல கலத்தன் மண்ணே, என் பொடு தடிபடு வழியெல்லாம் எமக்கு ஈயும் மண்ணே, அம்பொடு வேல் நுழை வழி எல்லாம் தான் நிற்கும் மண்ணே, நரந்தம் நாரும் தன் கையால் புலவு நாரும் என் தலை தைவரும் மண்ணே, அருந்தலை இரும்பாணர் அகல் மண்டை துளை உரி இறப்போர் கையிலும் போகி புறப்போர் புன்கண் பாவை சோர அம்சொல் நுண் தேர்ச்சி புலவர் நாவில் செந்து வீழ்ந்தன்று அவன் அருநிறத்து இயங்கிய வேலே, ஆசு ஆகு எந்த யாண்டு உளன் கொல்லோ, இனி பாடுநரும் இல்லை பாடுநர்க்கு ஒன்று ஈகுநரும் இல்லை, பனித்துறை பகண்டை நரைக்கொள் மாமலர் சூடாது வைகி ஆங்கு பிறர்க்கு ஒன்று ஈயாது வீயும் உயிர் தவப்பலவே.
இதில் அவ்வையின் புலமை மட்டுமில்லை, அதியமான் எப்படிப்பட்ட பெரியவனா ஒரு ட்ரூ ஜென்டில்மேனா இருந்திருக்கிறார் என்றதையும் பார்க்கலாம். அதியமானின்ற நெஞ்சில தான் வேல் பாஞ்சது. ஆனால் அது இசைக்கலைஞர்கள் இருந்து வாழ்கிறவே புலவர்கள் எல்லாருடைய வாழ்வாதாரத்தையும் எடுத்துக்கொண்டு போயிட்டுதுன்னு அவ சொல்லுற இடம் அவன்ற தமிழ் புலமைன்ற உச்சம். இந்த சமூகமும் அரசு கட்டிலும் அறிவுக்கும் தமிழ் புலமைக்கும் கொடுத்த இடம் பெருசு. இதில் ஆண் பெண் என்ற பாகுபாடு, அரசன் விரலி என்ற அந்தஸ்து பாகுபாடு, தரம் தராதரம் என்று ஒன்றையும் பார்க்காத மனிதத்தன்மைக்கு மதிப்பு கொடுத்து இருக்கிறவை இல்லாதவைக்கு கொடுத்து சரணிகர் சமானமாக எல்லாரையும் சமனாக போற்றி வாழ்ந்த ஒரு தமிழ் சமூக வாழ்வு இந்த பாடலில் புலப்படுது இல்லையா? அது மட்டும் இல்லை, விரலியாக இருந்த ஒரு தமிழ் பெண் அறிவிலையும் புலமையிலையும் தேர்ச்சி பெற்றவளா, ஆண் பெண் பாகுபாடுகளை அந்தஸ்து வேறுபாடுகளை கடந்தவளா இருந்திருக்கிறாள், அரசனோட சரணிகர் சமானமாக நட்புரிமையோடு பழகியவளா, சமூகம் பிற்காலத்தில் போட்டு வச்ச தலைகள் ஒன்றுமில்லாத சுதந்திரமானவளா சீரான சமூகம் ஒன்றில் வாழ்ந்து போயிருக்கிறாள். எங்களோட தமிழ் திராவிட சிந்தன மரபு அப்படியாத்தான் தொடக்க காலத்தில் இருந்திருக்கு. அது அறிவுக்கும் திறமைக்கும் பெண்மைக்கும் சுதந்திரத்துக்கும் பாகுபாடுகள் இல்லாத ஒரு பெரிய இடத்தை கொடுத்துருக்கேன்றதுக்கு அவ ஒரு இலக்கிய சாட்சியாக இன்றைக்கும் இருக்கிறாள்.
நம்ம தமிழ் படைத்தவர்
யசோதா பத்மநாதன்.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.